விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு இரா முருகன் அவர்கள் எழுதிய 24x7 என்ற கதையின் சென்ற வார தொடர்ச்சியினை இப்போது சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
வணக்கம் இனிய தமிழ் நெஞ்சங்களே, சென்ற வாரம் 24x7 என்ற கதையினை பார்த்தோம், தற்கால கதையினை பார்த்தோம். சென்ற வாரம் அந்த கணி அலுவலகத்திலே நான் தான் இப்போ சீனியர் மேனேஜர் என்று சொன்னேன், உட்கார்ந்துருக்கிறேன். நீனு வந்து தீபாவளிக்கு விடுமுறை கேட்கிறா, அதில் நம்ம முடித்தோம். இங்கே நீனு தீபாவளிக்கு விடுமுறை கேட்கிறா, அங்கே MRR துணை மேலாளர் முடிச்சு ஆகணும் வேலையே என்று துரிதப்படுத்துகிறார். எனக்கு வேர்க்க தொடங்கி விட்டது. வேர்க்க தொடங்கினா நான் என்ன செய்வேன், மேஜை மேலே நாப்கின் வச்சிருப்பாங்க, நாப்கின் பேப்பர் தாள், அங்கே முகம் துடைக்கிற நாப்கின் இல்லாமல் டாய்லெட்டில் இருக்கிற நாப்கின் அங்கே இருக்கு, வச்சுட்டு போயிட்டாங்க யாரோ. சரி பரவாயில்ல, வேர்வையை தொடக்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தொடச்சேன். அப்போ இந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுக்காட்டா நவம்பர் தீபாவளி அன்னைக்கு கொடுத்து ஆகணும், கொடுக்கலைன்னா நியூயார்க்ல இருந்தும் லண்டன்ல இருந்தும் மும்பையில இருந்தும் தொலைபேசி மேல போட்டு கண்டபடி நீ என்ன முடிய புடுங்குறியான்ட்டு அப்படி கொச்சையா கேட்காம அழகான ஆங்கிலத்தில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எனக்கு வேர்க்க தொடங்கிடும். நிச்சயம் தொடக்கலாம்னு பார்த்தா அங்கே இந்த டாய்லெட்ல இருக்கிற நாப்கின் கூட இருக்காது, அந்த முதலாளிமார்கள் பின்பக்கம் ஒற்றி எடுத்த நாப்கின் தான் வச்சிருப்பான், அவ்வளவு கேலமா போயிடும். அதாவதுங்க கணினி அலுவலகத்தில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா நமக்கு ராஜ மரியாதை நடக்குங்க. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் வேலையை பண்ணிட்டோம்னு வச்சுங்க, கல்லால் நாயை கல்லால் அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்க. அதான் நிதர்சனம், அதான் உண்மை. இதை எப்படி சமாளிக்கிறது? நவம்பர் 8 கொடுக்கணும்னு சொன்னால் இந்த ஜாவா மொழியில் செய்ய வேண்டிய ப்ராஜெக்டு. இங்கே இப்போ இருக்கிற இந்த மராத்தி இப்போ 4x8 பேர், அவங்களும் ஜாவா மொழிக்காரங்க. அப்புறம் அந்த கோயம்புத்தூர்கார பசங்க 4 இருக்காங்க, மதுரக்கார பசங்க 4, அவங்க ஒரு 8, அவங்களும் தீபாவளிக்கு போயாகணும். 14 போயிட்டாங்கன்னா வேலை செய்ய முடியாது, என்ன பண்றது? சரி நீங்க போங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். அப்போ என் கண்ணாடி கூண்டக்கு மேலே எட்டி பார்த்துக்கிட்டு ஒரு 8 பையங்க நிக்கிறாங்க. என்னையா விஷயம் கேட்டேன். அவங்க எல்லாம் ரெட்டிக்கு பக்கத்துல இருந்து வேலை செய்யறவங்க. எந்த ரெட்டி? அந்த கணினியில இருந்து 5-6 கொலகாரங்க வந்து என்னை கொல்ல போறான்னு சொல்றாங்கல்ல ரெட்டிக்காரு, அந்த ரெட்டி சார். அவர் எங்களை வேலை பார்க்க விட மாட்டேங்கிறார் சார், எல்லாரும் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சார். ஏன்னா கம்ப்யூட்டர்ல இருந்து இப்ப ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ல இருந்தும் கொலகாரன் வர்றான், என்னை கொல்ல போறான், என் மனைவியும் குழந்தைகளையும் ஊருக்கு அனுப்புன்னு சொல்றான். அதனால நீங்க கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா நடக்கிறத வேற என்ன கத்துறான் சார் அப்படின்னு. அந்த நேரத்தில் கிருஷ்ணன் நம்பியார் வந்தார். அவருக்கு நான் துன்பப்பட்டா அவருக்கு சந்தோஷம் வரும், அப்படி மனுஷன் அவர். நான் துன்பப்பட்டேன்னா அவர் சிரிப்பார், சிரிச்சுக்கிட்டே வர்றார், ஒரு நம்பிட்டு சிரிப்போட வர்றார். ரெடி விஷயம் தானே, நம்பியார் சொல்றார். ஏன் சார், நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம், ஆனா அவன் ஒரு வட்டு சார், வட்டு அப்படின்னா. எனக்கு உள்ளதே எரிச்சலா இருக்கேன். இவன் வர மலையாளத்தில் சல்லியம் வட்டு, வட்டுனா என்னையா? வட்னா பைத்தியக்காரன் அர்த்தம் யா மலையாளத்தில்? பைத்தியக்காரனா? ஆமா சார். அப்போ அந்த ரெட்டியாருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இங்க வேலை பார்க்கறான், அவன் சொல்றான் அவன் கதைய. சார் ரெட்டியார் பைத்தியக்காரன், இப்பதான் பைத்தியக்காரன் இல்ல அவன் இயல்பா. அவன் ஹைதராபாத்ல கணினி அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிட்டு தான், கை நிறைய சம்பளம், நல்லா வேலை பார்ப்பான் ஜாவா மொழியில. அதனால நியூயார்க்ல அந்த கிளை அலுவலகம் இருக்கு, அங்கே போய் வேலை பார்த்துட்டு வா, வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஏன்னா அங்கே ரொம்ப லாபம் சம்பாதிக்கிற அலுவலகம் அது, அதனால அனுப்பி வச்சாங்க. இவன் அங்கே போய் நல்லா வேலை பார்த்தான். ஒரு நாள் இரவு வீட்டுக்கு வரும்போது மக்கிங் நடந்து போச்சு, மக்கிங். அதுல இருந்து அவன் ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டாங்க. சரி, முதல்ல மக்கிங்னா என்னையா, எனக்கு அது புரியல சார். மக்கிங்னா நியூயார்க்ல இரவு நேரத்தில் போறவங்களை பல திருடர்கள், அவங்க நியூயார்க்காவும் இருக்கலாம், அமெரிக்கனாகவும் இருக்கலாம், வெள்ளக்காரனாகவும் இருக்கலாம், படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்க, படிப்பே இல்லாமல் இருக்கவங்க ஓரத்தில் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் இருக்கதையெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அஞ்சாறு குத்து குத்தி அனுப்பி போடுவாங்க. பெரும் அடிச சாதாரண அடி இல்லை, அடிச்சு அனுப்பிடுவாங்க. அதுல அதான் மக்கிங்னு பேரு. அதுல மாட்டிக்கிட்டான் பாவம், அவனுக்கு அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகி போயிடுச்சு. ஏன்னா உள்ளதெல்லாம் பறிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எதிர்பார்த்தது இல்லை, அமெரிக்காவில் இப்படி நடக்கும்னு தெரியாது அவனுக்கு. அப்படி மனநிலை சரியில்லாமல் போயிட்டான். அப்புறம் அங்கே வச்சிருந்துட்டு அனுப்பி வச்சாங்க ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு இப்படி தான் ஏனோ தானோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னும் அதில் வந்து மீளலை சார். அப்போ தொலைபேசி வருது, சிவப்பு தொலைபேசி. அது நல்ல வண்ணம், சிவப்புனா அபாயம்னு அர்த்தம் இல்லையா. முதலாளி பேசுறார், ஏயா எவனோ ரெடியாமே வேலையே பார்க்க விட மாட்டேங்கிறான்னு புகார் வந்துகிட்டே இருக்கு. முதல்ல அவனை அனுப்பி வையா, சம்பளம் வேண்டாம், கிம்பளம் வேண்டாம், பேசாம வெறுங்கையோ அனுப்பி வை சொல்லிட்டு போனா வச்சிடுறாரு முதலாளி. அப்போ இதற்கு வேலை ஓடல, எனக்கு வேலை ஓடல, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், வெளியே போறேன். வெளியே போனா அங்கே நீனு அவருடைய மேஜை வருது. அவ எந்திரிக்கிற அந்த மராத்தி பொண்ணு, சார் நான் கண்டிப்பா போத்தான் சார் ஆகணும், நான் ரிசைன் பண்ணிடுறேன் சார். என்ன சார் தீபாவளி கூட போக முடியாம அப்படின்னா சார் வேலை, நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற. இல்லம்மா நீ ரிசைன் பண்ண வேண்டாம், இரு நான் கொடுத்த லீவு கொடுத்தது தான், நீங்க லீவு எடுத்துட்டு போங்க, விடுமுறையில் போங்க, தீபாவளி முடிஞ்சனா புறப்பட்டு வாங்க, வந்து வேலையை பாரு சரியா. சிரிச்ச முகத்தோட நீ நான் புறப்பட்டான். கோயம்புத்தூர் பசங்க போனாங்க, மதுரக்கார பசங்களும் போயிட்டாங்க. இப்போ அந்த ரெட்டி காருக்கு வழி பண்ணி ஆகணும், அவன் பைத்தியக்காரனா இருக்கும், அவனை அனுப்பி வைக்கணும், தனியாக அனுப்ப முடியாது. நான் யோசனை பண்றேன், நான் போய் கூட போய் அவனை ஹைதராபாத்தில் விட்டுட்டு வரணும். அவனுடைய பைத்தியக்காரத்தனத்தை குணமாக்க முடியுமோ முடியாதோ அது என் கையில் இல்லை. அது மாதிரி நீனாவினுடைய தந்தையை நான் உயிரோட கொண்டு வர முடியாது, அது என்னால் முடியாது. ஆனால் அவளுக்கு விடுமுறை கொடுத்து தீபாவளியை கொண்டாட வைக்க முடியும், ரெட்டியை ஹைதராபாத்தை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டு வர முடியும், அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கண்ணாடி அறையை விட்டு வெளியே வருகிறேன். ஆனால் இதெல்லாம் செஞ்ச பிறகு நான் மறுபடியும் கண்ணாடி அறைக்குள்ளே போக முடியாது. ஏன்னா நான் போயிட்டு வர்றதுக்குள்ள என்னுடைய நாற்காலியில் அந்த எம்ஆர்ஆர் உட்காந்துருப்பான். அவன் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், முதலாளியோட சார் இன்னும் சம்பளத்தை கூட்டுவோம், எல்லாருக்கும் கூட்டுவோம் சார், கூட்டிட்டு வாரத்தில் ஏழு நாளா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா, 24 பெருக்கல் 7 அவ்வளவு நேரமும் வேலை செய்ய வைப்போம். இப்போ நிறைய ப்ராஜெக்ட் வந்துகிட்டு இருக்கு நமக்கு, எங்களை பூரா கண்ணாடி கொண்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு இங்கேயே இருங்கடான்னு சொல்லிட்டு 24 பெருக்கல் 7 24 மணி நேரமும் 7 நாளும் கணினி அலுவலகத்திலே இருந்து வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல போறான். இதான் நடக்கப் போகுது என்று சொல்லிவிட்டு நான் வெளியேறுகிறேன். கதையை முடிக்கிறார். இனிய தமிழ் நெஞ்சங்களே, இந்த கதை ஒரு சிந்திக்க வைக்கிற கதை. நான் சொன்னேன் சென்ற வாரம், கணினி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கிறது என்று சொன்னேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கையை சில கருவிகள், சில பொருள்கள் மாற்றி அமைத்திருக்கின்றன, முற்றிலுமாகவே புரட்டி போட்டிருக்கின்றன. உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, பணம், அச்சடித்த பணத்தாள் நோட்டு, அதற்கு முன்னாலே வாழ்க்கை பண்டமாற்று முறையிலே. பண்டமாற்று முறை மாறிய பின்னாலே வாழ்க்கை முறையே மாறி, வாழ்க்கையினுடைய கோட்பாடுகள் மாறி, தத்துவங்கள் மாறி, ஏழை பணக்காரனாக, பணக்காரன் ஏழையாக, சில பணக்காரரும் பல ஏழைகளுமாக வாழ்க்கை மாறத் தொடங்கிவிட்டது. இந்த பணம் மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்தால், பண்டமாற்று முறையிலேயே வாழ்க்கை போயிருந்தால் உலகம் இவ்வளவு செழிப்பாக இருந்திருக்காது தான், ஆனால் நலமாக இருந்திருக்கும், வளமாக இருக்கிறதோ இல்லையோ நலமாக இருந்திருக்கும் பண்டமாற்று முறையிலே. ஆசைகள் அளவு தோன்றியிருக்க முடியாது, சேர்த்து வைக்க முடியாது. நீங்க வந்து கோடி கோடியா இப்ப நீங்க சேர்த்து வைக்கலாம் பணத்தாளா இருந்தா, ஆனா அரிசி முட்டையை சேர்த்து வைக்க முடியுமோ? சேர்த்து வைக்க முடியாது. அப்ப நீங்க தர்மம் செஞ்சுதான் ஆகணும். பண்டமாற்று முறையிலே தர்மம் செய்வது தானாகவே வர வந்துவிடும். ஏன்னா பொருளை சேர்த்து வைக்க அழி போயிடும் பொருள். நான் அது சொன்னா பொருளாதார வகுப்பா போயிடும், நான் நிறுத்திக்கிறேன். அதே போல புகைவண்டி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வாழ்க்கை மாற்றி போடப்பட்டிருக்கிறது புகைவண்டிக்கு. அதுபோல தொலைக்காட்சி, தொலைக்காட்சி வந்த பிறகும் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது வாழ்க்கை முறைகள். ஒரு உதாரணம் சொல்றேன், இப்போ வேகமா வாழ்க்கையை நடத்துவதற்காக, விரைவாக செயலை முடிப்பதற்காக பல செல்பேசிகள், அலைபேசிகள், தொலைபேசிகள், மின்னஞ்சல்கள் எல்லாம் வந்துருச்சு. இவ்வளவு வந்தும் நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுத்தோம், நமக்கு எதுக்குமே நேரம் இல்லாம போயிருக்கோம். எதுக்குமே நமக்கு நேரம் இல்லை, குழந்தையோட கொஞ்சம் நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை. சார், இன்னைக்கு அலுவலகம் செல்கின்றவர்கள் சாப்பிட நேரம் இல்லை, சாப்பிடும் போய் தொலைபேசி வந்துருது. பாதியிலே சாப்பாடை போட்டு போக வேண்டியிருக்கு, வேலையை முடிச்சாகணும் சார். டெட்லைன் வாழ்க்கையே டெட்லைன் ஆக்கிருச்சு, வாழ்க்கையே சாகடிச்சிருச்சு. இப்போ அந்த காலத்தில் ஒரு நகைச்சுவை சொல்றேன், ஒரு சிறு கிராமம், புகை வண்டி இல்லை, பக்கத்து ஊருக்கு போகணும்னு சொன்னா 3 நாள் ஆகும். புகை வண்டி நிலையத்தை அமைச்சாங்க, புகை வண்டி தண்டவாளம் போட்டாங்க, துறப்பு விழா. அமைச்சர் பேசுறார், கிராமத்து மக்களே, எங்கள் ஆட்சியிலே புகை வண்டியை நாங்கள் போட்டு கொடுத்தோம், இதுக்கு முன்னால பக்கத்து ஊருக்கு போக 3 நாளாகும் உங்களுக்கு, இப்போ நீங்க 1 நாளேயே போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பட்டிக்காட்டான் ஒருத்தன் எந்திரிக்கிறான் கூடத்துல இருந்து, ரொம்ப நல்லது ஐயா, இந்த 3 நாள் ஆச்சு, 1 நாள்ல போடணும்னு சொல்றீங்க, நல்லது ஐயா, ஆனா மீதம் இருக்கிற 2 நாளை நாங்க என்ன பண்றது, மிச்சம் இருக்கிற 2 நாளை நாங்க என்ன பண்றது. அப்ப அவ்வளவு நேரம் அப்ப இருந்துச்சு, என்ன பண்றதுன்னே தெரியாம நேரம். 3 நாள்ல மெதுவா போய் சவாசமா போய் சவாசமா வந்து யாருக்கும் ரத்த அழுத்தம் இல்லை, யாருக்கும் யாரும் சிடுமூஞ்சியா இல்லை. இன்றைக்கு எல்லாருக்கும் மூஞ்சி இருக்கு, எல்லாம் சிடுமூஞ்சிகளா இருக்காங்க. அவ்வளவு பேரும் பேருந்துல, புகை வண்டியில, வீட்டுல, குழந்தைங்க கடைக்கு போனா, சாலைகள்ல எங்க பார்த்தாலும் சிடுமூஞ்சித்தனம், எரிஞ்சு விழுகிறான் வள்வள்னு. நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காரணம் வாழ்க்கை முறை. இன்றைக்கு கணினியில நிறைய பேருடைய குழந்தைகள் கணினியில வேலை பார்க்கலாம் இன்னைக்கு. ஏன்னா எல்லாருக்கும் போய் பொறியியல் படிக்கிறோம், அவ்வளவு பேருக்கும் வேலை கிடைச்சிருது. நான் அனுபவத்தில் சொல்லுகிறேன், கணினியில வேலை பார்க்கிறவங்க வாழ்க்கை மிக மிக கஷ்டமான வாழ்க்கை. கை நிறைய சம்பாதிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சியாக இல்லாதது மட்டுமில்லை, அவர்கள் சோகமாக இருக்கிறார்கள், தேங்கி போய் கிடக்கிறார்கள், மனதில் வாடி போய் கிடக்கிறார்கள், ஒரு மலர்ச்சி இல்லை. அந்த கதையில் அவர் சொல்லுவார், அந்த சீனியர் மேனேஜர், நான் அந்த ஜப்பாங்காரனுக்கு மடல் எழுதி போட்டுட்டேன், நீங்க 20ஆம் தேதி கேட்டீங்க அந்த வேலையை முடிச்சு தர சொல்லி, இப்ப 8ஆம் தேதி கேட்கறீங்க, இது நம்முடைய ஷெட்யூலுக்கு முரண்பட்டது, இது நம்முடைய ஒப்பந்தத்துக்கு முரண்பட்டது, தர முடியாது ஐயா, நீங்க கேட்டனே தர்றோம் அப்படின்னு எழுதி போட்டேன். நான் வேலை வாங்கியிருக்கலாம் எல்லாரையும் சொல்லி, ஆனா நான் என்ன அந்த ஜப்பாங்காரன் கண்டுபிடிச்ச ரோபாட்டா அப்படின்னு கேட்கிறார். இயந்திர மனிதனானா? இல்லை, இயந்திர மனிதன் அல்ல. இன்றைய கணினியில வேலை பார்க்கிறவங்க பூரா இயந்திரமாக மாறிவிட்டார்கள். எந்த நேரமும் இல்லை அழைப்பு வருது, ராத்திரி 12 மணிக்கு வேலை பார்க்கறாங்க, திடீர் 2 மணிக்கு எந்திரிச்சு அமெரிக்காவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூக்கம் சிதறடிக்கப்படுகிறது. அவங்களை கவர்வதற்காக அவங்க என்ன பண்றாங்க, கார் விடுக்கிறார்கள், நல்ல சாப்பாடு 400 ரூபாய் சாப்பாடை 40 ரூபாய்க்கு தர்றாங்க, நிறைய கை நிறைய சம்பளம் கொடுத்துட்றாங்க, நிறைய இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க, இது மாதிரி பல சௌரியங்களை காட்டி வாழ்க்கையை பறித்து கொண்டு விடுகிறார்கள். நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நான் கண்டுபிடிச்சிருவேன் 2 நிமிஷத்துல, இந்த பையன் கண்டினியில வேலை பார்க்கறான்னு சொல்லிடுவேன். ஒரு இடத்துல நிக்க மாட்டான், முதல்ல ஒரு இடத்துல நிக்க மாட்டான், பரபரப்பரன்னு பறந்துகிட்டே இருப்பான், அடிக்கடி கைபேசியை பார்த்துக்கிட்டே இருப்பான், முகத்துல ஒரு அவசரம், கண்கள்ல ஒரு அவசரம். எனவே நண்பர்களே, உங்க வீட்டுல கண்ணில வேலை பார்த்தாங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, முதல்ல வீட்டுக்கு வர அந்த பையன்கிட்ட பொண்ணு கட்ட நீங்க அன்போட பேசுங்க முதல்ல. ஏன்னா அவர்கள் பேச்சு அறவமே இல்லாமல் ஊமைகளாக வாழ்கிறார்கள். 14 மணி நேரம் கணினி, வீட்டுக்கு வந்தாலும் தொலைக்காட்சி தான் எல்லார் வீடுகள்லையும். தொலைக்காட்சியை பார்க்கிறான். அப்போ உறவு வார்த்தைகளே, உறவாடுகிற வார்த்தைகளே சுருங்கி விட்டன. பசிக்குது, சாப்பாடு போடு, நான் தூங்க போறேன், இத அயன்மணி வையம்மா, அவ்வளவுதான் வார்த்தையே. அதாவது அன்பு சொற்கள், அன்பு சொற்களே அருகிவிட்டன. அப்போ கணினியில உடல் கெடுகிறது. நிறைய பேருக்கு மிக சீக்கிரமாக முதுமை அடைந்து விடுகிறார்கள். குழந்தைகள் பிறக்கல. ரெண்டு பேரும் கணினிக்கு வேலைக்கு போகும்போது அவர்களுக்கு பால் உணர்ச்சியிலேயே ஈடுபாடு இல்லாமல் போய்விடுகிறது. அழுத்து போய் வருகிறார்கள், வந்தோட தொப்புன்னு வந்தோடனே வந்தோட மரத்தை வெட்டினா மரம் தொப்பு தொப்புன்னு சாயிற மாதிரி. அலுவலகம் முடிச்சு வந்தோடனே வீட்டுக்கு வர்றவங்க சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எனவே நண்பர்களே, கை நிறைய செம்பளம்தான், ஆனால் நம்முடைய பெற்றோருடைய அன்பாலே தான் அந்த கணினி வேலை பார்க்கிற குழந்தைகள் கழிப்போடு இருக்க முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருது நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு இரா முருகன் அவர்கள் எழுதிய 24x7 என்ற கதையினை நம்மிடையே சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது பிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.